அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில். முக ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளது தொடர்பாக சட்ட ஆலோசனை பெற உள்ளதாக அக்கட்சியின் அதிகாரப்பூர்வ பேச்சாளர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ள கருத்து.
ஸ்டாலின் அவர்கள் இன்று மாலை சென்னை வருகிறார். வந்த பிறகு தலைவரோடு கலந்து பேசி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்.
இந்திய மீனவர்களுக்கு சொந்தமான படகுகளை விடுவிக்கப் போவதில்லை என இலங்கை மீன்பிடித்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ள கருத்து. ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாழி இளம்பரதி மற்றும் விஷ்ணுபிரியா.
இஸ்லாமிய அரசு என அழைத்துக் கொள்ளும் தீவிரவாத அமைப்பினர் மேற்கொண்ட படுகொலையில் தொடர்புடைய 36 பேரை ஈராக் அரசாங்கம் தூக்கிலிட்டுள்ளது. 2014 நடைபெற்ற இந்த படுகொலையின் போது சுமார் 1700 ராணுவ படையினர் கொல்லப்பட்டனர். அதில் பெரும்பாலானவர்கள் ஷியா முஸ்லிம் பிரிவை சேர்ந்தவர்கள். ஸ்பைக்கர் முகாம் படுகொலைகள் என பிரபலமாக அறியப்பட்ட இந்த சம்பவம் ஷியா பிரிவினரை வெகுண்டெழ செய்து IS அமைப்பிற்கு எதிராக குழுவாக போராட உதவியாகவும் இருந்தது. இந்த படுகொலையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் சிலர் மீது மிக விரைவாக விசாரணை நடத்தப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ள சட்ட நடைமுறை குறித்து மனித உரிமை ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.
சனிக்கிழமையன்று துருக்கி காசியன்டெப்பில் நடந்த கொடூர தாக்குதலை நடத்திய தற்கொலை குண்டு தாக்குதல்தாரி 12 முதல் 14 வயதுக்கு உட்பட்டவர் என துருக்கி அதிபர் தெரிவித்துள்ளார். குருதிய திருமண நிகழ்வில் குறைந்தது 50 பேரை பலிவாங்கிய இந்த தாக்குதலை இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பு நடத்தியிருக்கலாம் என முன்னதாக எர்துவான் தெரிவித்திருந்தார். இந்த வருடத்தில் துருக்கியில் நடைபெற்ற கொடூர தாக்குதல் இதுவே. அண்டை பகுதியான வடக்கு சிரியாவில் உள்ள IS தீவிரவாதிகள் சமீபத்தில் குருதிய போராளிகளிடம் நடந்த சண்டையில் தோற்றனர். இந்த தாக்குதல் அதற்கான பழிவாங்கும் செயலாக கருதப்படுகிறது.
அடுத்த மாதம் நடைபெறுகின்ற சட்டமன்ற கவுன்சில் தேர்தல்களில் அரசியல் தணிக்கை என்று மக்கள் கருதுகின்றவைகளுக்கு எதிராக 100,000+ ஹாங்காங் மக்கள் தெருக்களில் திரண்டு போராட்டம் நடத்தியுள்ளனர். சுதந்திர ஹாங்காங் என்ற கொள்கைகளை கைவிட்டதாக நிரூபிக்க தவறியிருப்பதால் செப்டம்பர் மாதம் நடைபெறுகின்ற தேர்தலில் 6 பேர் போட்டியிடுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. பிரிட்டனின் முன்னாள் பகுதியாக இருந்த ஹாங்காங்கை சீனாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக சீனா கூறுகிறது.
பகுதியளவு தன்னாட்சி கொண்ட சோமாலியா பகுதியான புட்லாந்தில் உள்ளூர் அரசாங்கத்தின் தலைமையகத்தில் நடந்த தற்கொலை குண்டு தாக்குதலில் 10க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். கல்கையோ நகரத்தில் உள்ள அலுவலகத்திற்கு வெளியே 2 கார்களில் வைக்கப்பட்ட குண்டுகள் அடுத்தடுத்து விரைவாக வெடித்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவிக்கின்றனர். துப்பாக்கி சுடும் சத்தமும் அங்கு கேட்கப்பட்டது. இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களில் பாதுகாப்பு படைகள் மற்றும் பொதுமக்கள் ஆகிய இருதரப்பை சேர்ந்தவர்களும் அடங்குவர் என செய்திகள் தெரிவிக்கின்றன.
நைஜீரியாவில் எண்ணெய் வளமிக்க தென்கிழக்கு பகுதியில் போர் நிறுத்த அழைப்பு விடுக்கப்பட்டால் அதை மதிப்பதாக பிரிவினைவாத குழுவான நைகர் டெல்டா அவெஞ்சர்ஸ் தெரிவித்துள்ளது. தாக்குதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நைஜீரிய அரசாங்கத்துடன் எண்ணெய் மூலம் வரும் வருவாயை தங்கள் பிராந்தியத்துக்கு அதிகமாக ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த தங்களை அனுமதிக்குமாறு கடந்த வெள்ளியன்று அங்குள்ள உள்ளூர் மூத்த குடிமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த முயற்சியை டெல்டா அவெஞ்சர்ஸ் வரவேற்றுள்ளனர். ஆனால் நைகர் டெல்டா கிரீன்லாண்ட் என்ற புதிய குழு ஒன்று எண்ணெய் நிலையங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில். முதலில் இந்திய கண்ணோட்டம். தமிழக தலைமை செயலகத்துக்குள் அனுமதியின்றி கூடியதற்காகவும் அங்கு போட்டி சட்டப்பேரவை கூட்டத்தை நடத்தியதற்காகவும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் MK ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவின் 60 உறுப்பினர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
தமிழக தலைமை செயலகத்திற்குள் அனுமதியின்றி கூடியதற்காகவும் அந்த வளாகத்தில் சட்டப்பேரவையின் போட்டி கூட்டத்தை நடத்தியதற்காகவும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் MK ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவின் 60 உறுப்பினர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி அன்று தலைமை செயலகத்திற்கு முன் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டி சட்டசபை கூட்டம் நடத்தினர். இது தொடர்பாக கோட்டை காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அனுமதியின்றி கூடுவது உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் MK ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக உறுப்பினர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து நாகர்கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய MK ஸ்டாலின், தாங்கள் எந்நேரமும் கைது செய்யப்படலாம் என்றார். இந்த விவகாரம் குறித்து மு க ஸ்டாலின் மேலும் குறிப்பிடுகையில், நாளை திங்கட்கிழமை நடைபெறவுள்ள காவல்துறை மானிய கோரிக்கையில் ஜெயலலிதா பேசுவார் என்பதால் அப்போது திமுகவின் உறுப்பினர்கள் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசக்கூடாது என்பதற்காகவே இத்தகைய வழக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என குற்றம் சாட்டினார். இதற்கிடையே சென்னையில் இதே விவகாரம் தொடர்பாக திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் ஒரு அவசர கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினரும் அதிகாரப்பூர்வ பேச்சாளருமான டி கே எஸ் இளங்கோவன், இந்த விவகாரத்தில் சட்ட ஆலோசனை பெறவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார்.
சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சட்டமன்ற வளாகத்திற்கு செல்லாமல் எங்கே செல்வார்கள்? அதுவும் அது சாலையிலே கூடி சாலை மறியல் அல்ல, ஒரு வளாகத்திற்குள் இவர்கள் கூடியிருக்கிறார்கள். இவர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்ற காரணத்தினாலே வெளியே காத்திருந்திருக்கிறார்கள். இதற்காக வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். இது குறித்து சட்ட ஆலோசகரிடம் நாங்கள் பேசி இன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று மாலை சென்னை வருகிறார். வந்த பிறகு தலைவரோடு கலந்து பேசி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார்
என்றார் டி கே எஸ் இளங்கோவன். தொடர்ந்து நாளையும் திமுக போராட்டங்களை தொடரும் பட்சத்தில் கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பது, திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் ஒருவருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் மீண்டும் ஜெயக்குமார்.
தமிழகத்தின் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள காவேரி ராஜபுரம் என்ற கிராமத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 4 குழந்தைகள் பலியாகியுள்ள நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஒருவருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். திருத்தணிக்கு அருகே உள்ள காவேரி ராஜபுரம் கிராமத்தை சேர்ந்த மேலும் 2 குழந்தைகளுக்கு சென்னை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தவிர அதே பகுதியைச் சேர்ந்த 15 அதிகமான மற்ற குழந்தைகளுக்கும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது. இந்த காய்ச்சல் குறித்து இன்று நேரில் ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களின் உடல்நிலை சீரடைந்து வருவதாக குறிப்பிட்டார். அதே சமயம் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் ஒருவருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தொடர்ந்து மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் எனவும் அவர் அப்போது வாக்குறுதி அளித்தார். இதற்கிடையே சென்னையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் 2 குழந்தைகளின் பெற்றோர் தங்கள் குழந்தைகளின் நிலை குறித்து அச்சம் வெளியிட்டனர். தங்கள் குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை வழங்கப்படுகிறது என்கிற தகவல் கூட தங்களுக்கு தெரிவிக்கப்படுவதில்லை என்று புகார் தெரிவித்தனர். அதே நேரத்தில் பொதுமக்கள் யாரும் பீதியடைய தேவையில்லை என சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பு அது. இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் அம்பாறை மாவட்டத்தில் ஆட்கள் காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பாக 3 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான செய்திகளை தருகின்றார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
அம்பாறை மாவட்டம் திருக்கோயில் பிரதேசத்தில் இன்று 3 பேர் குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த காலங்களில் இந்த பிரதேசத்தில் ஆட்கள் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பாக இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. கிழக்கு மாகாண சபை ஆளுந்தரப்பு உறுப்பினர் இனிய பாரதி எனப்படும் கே புஷ்பகுமாரின் முன்னாள் வாகன ஓட்டுநரும் அவர்களில் ஒருவர் என்று உள்ளூர் மக்கள் கூறுகின்றார்கள். ஏனைய இருவரும் முன்பு அவருடன் இணைந்து செயல்பட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இம்மூவரும் தற்போது அம்பாறை குற்றப்புலனாய்வு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த அரசாங்கத்தின் பதவிக்காலத்தில் அம்பாறை மாவட்டத்திலும் பலர் கடத்தப்பட்டு காணாமல் போயுள்ளனர். ஆட்கள் காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பில் இனிய பாரதி மற்றும் அவருடன் இணைந்து செயல்பட்டவர்கள் மீதும் குற்றச்சாட்டுக்கள் காணாமல் போனவர்களின் உறவுகள் சிலரால் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக படிப்பினைகள் மற்றும் நல்லிணக்கத்துக்கான ஆணைக்குழு, காணாமல் போனோர் பற்றிய ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு, தற்போது நடைபெற்று வரும் நல்லிணக்க பொறிமுறைகளுக்கான மக்கள் கருத்தறியும் குழு ஆகியவற்றின் முன்னிலையில் சாட்சியமளித்த போதும் இதனை அவர்கள் தெரிவித்திருந்தனர். ஆட்கள் கடத்தப்பட்டு மற்றும் காணாமல் போன விவகாரங்களில் தன்னை தொடர்புபடுத்தி வெளியாகும் குற்றச்சாட்டுக்களை இனிய பாரதி ஏற்கனவே மறுத்துள்ளார்.
ஆர். உதயகுமார் வழங்கிய குறிப்பது, இலங்கை அரசாங்கத்தினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களுக்கு சொந்தமான படகுகளை விடுவிக்கப் போவதில்லை என அந்நாட்டின் மீன்பிடித்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீரா இன்று தெரிவித்துள்ளார். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை அரசாங்கத்தினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களுக்கு சொந்தமான படகுகளை விடுவிக்கப் போவதில்லை என மீன்பிடித்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர அவர்கள் இன்று யாழ்ப்பாணத்தில் தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த அவர் வடமாகாண ஆளுநர் சிறிசேன குரே மற்றும் உயர்மட்ட அதிகாரிகள் சகிதம் அங்குள்ள மீனவர் சங்க பிரதிநிதிகளுடன் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய வருகை மற்றும் மீனவர்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடியிருக்கின்றார். இந்த கலந்துரையாடலின் போது தீர்மானங்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
இந்திய
மீனவர்கள் பிரச்சனை குறித்து நாங்கள் மிக தெளிவான தீர்மானம் எடுத்திருக்கின்றோம். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு சொந்தமான படகுகளிலேயே இந்திய மீனவர்கள் இங்கு வந்து மீன் பிடிக்கின்றார்கள். அத்துடன் எமது கடல் வளங்களையும் அழித்து வருகின்றார்கள். 130 மேற்பட்ட இந்திய மீன்பிடி படகுகள் எம்மால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை நாங்கள் விடுவிக்கப் போவதில்லை என்றார் அமைச்சர் மஹிந்த அமரவீர அவர்கள். இருநாட்டு மீனவருடைய பிரச்சனைக்கு இந்திய மத்திய அரசுடன் பேச்சுக்கள் நடத்தி தீர்வு காண்பதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
லபன மாசே லங்காவே நியோஜிதான் கண்டாயமாக
அடுத்த மாதம் இலங்கை தூதுக்குழு ஒன்று இந்தியாவுக்கு சென்று பேச்சுவார்த்தைகள் நடத்த உள்ளது. தொடர்ந்து இந்திய குழு ஒன்றும் பேச்சுக்கள் நடத்துவதற்காக இலங்கைக்கு வரவிருக்கின்றது. இந்த குழுக்களில் இருநாட்டு வெளிவார அமைச்சர்கள் மீன்பிடித்துறை அமைச்சர்கள் ஆகியோர் இடம்பெற்றிருப்பார்கள். அத்துடன் இருநாட்டு மீனவ பிரதிநிதிகளும் பேச்சுக்களில் ஈடுபடுவார்கள். இதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும். இதே போன்று தென்பகுதியிலிருந்து வந்து வடக்கில் மீன்பிடிக்கின்ற உள்ளூர் மீனவர்களின் பிரச்சனைக்கும் தீர்வு காணப்படும் என்றார் அமைச்சர் மஹிந்த அமரவீர அவர்கள்.
மயிலட்டி வராய சம்பந்தம் அப்படி தீவிரங்கே இல்லையும் கண்ணாவாக்கு எதிரி பத்தலா திமுனாபிமே பிள்ளி வந்தோ நாமிக்க அமதாவத்தி.
பல வருடங்களாக கடற்படையினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள வடபகுதியின் முக்கிய மீன்பிடி துறைமுகமாகிய மயிலட்டி துறைமுகத்தை மீள கையளிப்பதில் சிக்கல்கள் இருப்பதாக கடற்படையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். இதனால் அந்த விடயம் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. அரசு உயர்மட்டத்தில் நடக்கும் பேச்சுவார்த்தைகள் மூலம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் மஹிந்த அமரவீர அவர்கள் கூறினார்.
மாணிக்க வாசகம் வழங்கிய குறிப்பு அது. அடுத்து ரியோ ஒலிம்பிக் போட்டிகளின் இறுதி நாளான இன்று நடந்த முக்கிய நிகழ்வுகளை தொகுத்து வழங்குகிறார் அறவாளி இளம்பருதி.
ரியோ ஒலிம்பிக் போட்டிகளின் இறுதி நாளான இன்று ஆண்கள் மாரத்தான் உள்பட எஞ்சிய போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. முன்னதாக கூடைப்பந்து மகளிர் பிரிவு போட்டியில் அமெரிக்க மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஸ்பெயின் அணிக்கு எதிராக நடந்த இறுதி ஆட்டத்தில் தங்களின் அபார திறனால் 101-72 என்ற புள்ளிகள் கணக்கில் அமெரிக்க அணி வென்றது. ரியோ ஒலிம்பிக்ஸ் தங்கப்பதக்கத்தோடு தொடர்ந்து 6வது முறையாக அமெரிக்க மகளிர் கூடைப்பந்து அணி தங்கம் வென்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கால்பந்து விளையாட்டுப் போட்டியில் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துகின்ற பிரேசில் அணி தனது முதல் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது. நேற்றிரவு ஜெர்மனிக்கு எதிராக நடந்த இறுதிப் போட்டியில் சமநிலை ஏற்பட்டதால் பெனால்டி ஷூட் அவுட் முறைப்படி முடிவு தீர்மானிக்கப்பட்டது. இதில் அதிக கோல் அடித்த பிரேசில் அணி தங்கப்பதக்கம் வென்றது. பிரிட்டன் தடகள வீரர் மோ ஃபராக் 5000 மீட்டர் ஓட்டப் போட்டியில் தங்கம் வென்று தொடர்ந்து 2 ஒலிம்பிக் போட்டிகளில் இருமுறை இரட்டை தங்கம் வென்றவர் என்ற புகழை அடைந்துள்ளார். மகளிர் 800 மீட்டர் ஓட்டப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வீராங்கனை காஸ்டர் செமன்யா தங்கப்பதக்கம் பெற்றார். மல்யுத்தம் 65 கிலோ ஃப்ரீஸ்டைல் பிரிவின் முதல் சுற்று போட்டியில் இந்திய வீரர் யோகேஸ்வர் தத் தோல்வியடைந்துள்ளார். ஆண்கள் மல்யுத்தம் 65 கிலோ பிரிவில் இன்று நடந்த முதல் சுற்று ஆட்டத்தில் யோகேஸ்வர் தத் மங்கோலியாவின் கஞ்சோரிஜனை எதிர்கொண்டார். இந்த போட்டியின் ஆரம்பம் முதல் மங்கோலிய வீரரின் ஆதிக்கத்தை சமாளிக்க முடியாமல் தடுமாறிய யோகேஸ்வர் தத் இறுதியில் 0-3 என்ற புள்ளிகளின் அடிப்படையில் தோல்வியை தழுவினார். கடந்த லண்டன் ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் யோகேஸ்வர் தத் வெண்கலப் பதக்கம் வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் சில மணி நேரங்களில் ஒலிம்பிக் போட்டிகள் முடிவடைய உள்ள நிலையில் பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது. தற்போதைய நிலவரப்படி பதக்கப்பட்டியலில் அமெரிக்கா, பிரிட்டன், சீனா, ரஷ்யா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் முதல் 5 இடங்களில் உள்ளன.
அறவாளி இளம்பருதி வழங்கிய குறிப்பது. தற்போது கிடைத்துள்ள செய்தி, ரியோ ஒலிம்பிக்ஸ் போட்டியின் ஆண்கள் மாரத்தான் போட்டியில் கென்யாவின் எல்யூட் கிப்சோகி தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இச்செய்தி குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எமது உள்ளூர் அஞ்சல் முகவரிகளான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 683 மற்றும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு ஆகிய முகவரிகளுக்கு எழுதலாம். உங்கள் கருத்துக்கள் நேர் நேரம் பகுதியில் இடம்பெறும். வணக்கம் நேயர்களே.